நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூளகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடல் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரன்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்த நேருளும் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் சில அறிவு திறன்களை நாங்கள் கூட்டும் சத்சங்கமாகவோ அமையும். அதே போல் இன்றைய சத்சங்கத்தில் இரண்டும் கலவையாக உள்ளது. அறிவு திறன் எடுக்க வேண்டிய ஒரு நிலையிலும் இருக்கின்றோம், அதே நேரம் வந்த கேள்விகளுக்கும் பதில் காண வேண்டும், அதன் மூலம் எடுக்கின்றோம். ஒரு நண்பரிடமிருந்து போன ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கத்தின் தொடர்ச்சியான கேள்வி என்று போட்டு இரண்டு கேள்வி அனுப்பியிருந்தார். அதை நான் போன கிழமை அந்த இடத்திலேயே நிற்பாட்டியிருந்தேன். ஏனென்றால் அதை அனுபவ ரீதியாக வரும்போதுதான் அதை பற்றி கூடுதலாக பேசலாமே தவிர அதை விட செய்ய முடியாது என்ற முறையில் நிற்பாட்டியிருந்தேன். ஆனால் அந்த அன்பர் அதை கேள்வியாக போட்டுவிட்டார். ஆகவே பேராசிரியர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே இங்கு ஒப்புவிக்கின்றேன் அவருடைய கேள்விக்கு, அதாவது முதலாவது கேள்விக்கு. அவருடைய முதலாவது கேள்வி என்னவென்றால், ஐயா, ஐந்து அவத்தைகள் என்று சொன்னீர்கள். கீழால் அவத்தை, மேலால் அவத்தை, மத்தியால் அவத்தை, யோகால் அவத்தை, நின்மல அவத்தை. முதல் மூன்று அவத்தைகளை பற்றியும் நீங்கள் மிகவும் நன்றாக விளங்கப்படுத்தினீர்கள். கீழால் அவத்தை, மேலால் அவத்தை, அது ரெண்டும் கீழே போய் மேலே உயிர் வரும்போது நடக்கும் விடயங்கள். உயிர்களுக்கு அது ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் நனவு நிலையில் இருக்கும் போதுதான் மத்தியால் அவத்தை நடைபெறுகின்றது. அந்த நாளில் நாங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கும்போது அது மூன்றும் நன்றாக விளங்கியது ஐயா. எனக்கு விளக்கம் கிடைக்காத பகுதி யோகால் அவத்தை என்றால் என்ன, நின்மல அவத்தை என்றால் என்ன? இந்த கேள்வி எல்லோருக்கும் வரக்கூடிய கேள்வி. ஆனால் நாங்கள் இந்த சாதனையில் முன்னேறி கொண்டிருந்தால்தான் இந்த கேள்விகளை ஓரளவு புரிந்து கொள்ளலாம் என்பது பேராசிரியருடைய கருத்து. நிச்சயமாக நாங்கள் கிரியா சாதகர்கள் என்ற பெயரில் மாத்திரம் அதை அறிந்துவிட முடியாது. சாதனையில் சென்று கொண்டிருப்பவர்களாக இருந்தால் அதை ஓரளவு புரியலாம். ஏனென்றால் அதுக்கு செயல்முறை தேவை. அந்த செயல்முறையை நாங்கள் சாதனையில் தான் செய்ய வேண்டும். யோகால் அவத்தைக்கு, அதாவது இந்த உயிரின் நிலைகள், அது படும் அவத்தைகள் என்று சொல்வது என்ன? முதலாவது அவத்தைகள் என்றால் நாங்கள் அறியின் திறனில் இருக்கும் வேறுபாடு. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய அறிவு திறனில் எவ்வளவு தூரம் இருக்குமோ அதை வைத்துத்தான் அந்த அறிவு நிலை மாற்றம் நடைபெறுகின்றது. அறிவு நிலை மாற்றம்தான் அவத்தைகள். ஆகவே இந்த யோகால் அவத்தை என்று சொல்வதும் ஒரு விதத்தில் பார்க்க போனால் மேலால் அவத்தை என்று பேராசிரியர் சொல்கின்றார். ஏனென்றால் அந்த யோக நிலையில் நாங்கள் சாதனைகள் செய்து கொண்டு வரும்போது இந்த ஐந்து நிலையையும் அந்த யோகால் அவத்தை என்ற ஐந்து நிலையையும் நாங்கள் உணரலாம். அதாவது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம் என்ற ஐந்து நிலையையும் உணரலாம். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அந்த நனவு நிலை எங்களுக்கு யோகால் அவத்தையில் போபவர்களுக்கு, அந்த அவத்தை உணர்வு நிலைக்கு கொண்டு வருபவர்களுக்கு, சாதனை செய்பவர்களுக்கு அந்த நிலை நெஞ்சிலிருந்து தொடங்குகின்றது, மூலாதாரத்தில் அல்ல. ஏனென்றால் மூலாதாரத்திலிருந்து நெஞ்சு வரைக்கும் அவர்கள் முதலே தங்களுடைய சாதனை மூலம் அந்த உயிரை கொண்டு செல்லலாம். ஆகவே இதெல்லாம் சூட்சுமமான விடயங்கள். பேராசிரியர் சொன்னதை அப்படியே ஒப்புவிக்கின்றேன். நாங்கள் கிரியா சாதகர்கள் என்ற முறையில் மாத்திரம் அதை வழிகொணர்கின்றேன் உங்களுக்கு அவர் சொன்னதை. ஆகவே நெஞ்சு பகுதியிலிருந்து நனவு நிலை புறப்பட்டு அது கழுத்துக்கு செல்லும் போது கனவு நிலையாக மாறுகின்றது. கழுத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அது வருகின்றது. அது என்னவென்றால் எங்களுடைய நாக்கின் அடிப்பாகம். அந்த நாக்கின் அடிப்பாகத்துக்கு வரும்போது அது உறக்க நிலையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு அடுத்த நிலை புருவ மத்தி, அந்த நேரம் பேருறக்க நிலையில் இருக்கின்றது. அதற்கு மேலான இடம் பிரம்மரந்திரம், அது சிவசக்தி கோடும் இடம், தலையிலிருந்து 12 அங்குலத்துக்கு மேலே அந்த இடத்தில் உயிர்ப்படக்க நிலையை அடைகின்றது. இதுதான் யோகால் அவத்தை. இந்த பிரம்மரந்திரத்தைத்தான் பாபாஜி தான் தாண்டவம் ஆடும் படத்தின் மூலம் அவருடைய புத்தகத்தில் அவருடைய படத்தை பிரசுரித்து அதற்குரிய ஒரு சிறு குறிப்பை கொடுத்திருக்கின்றார். பாபாஜியின் தெய்வீக குரலில் அவருடைய இடது காலால் வலது காதுக்கு கீழே தொட்டு காட்டுகின்றார் பெருவிரலால். அந்த இடத்தை அந்த குறிப்பில் கொடுத்திருப்பது அந்த இடம்தான் உடலில் பிரம்மரந்திரம் என்று. அது யோகா மக்களுக்காக கொடுத்த இடம். ஆகவே அந்த பிரம்மரந்திரம்தான் உயிர்ப்படக்கத்துக்குரிய நிலை யோகால் அவத்தையில் என்பது பேராசிரியர் சொன்னது. இவ்வதற்கு மேலே ஒரு அருளாளர்களும் இதை பற்றி பேசியதில்லை என்று சொல்லி முடித்தார். ஆகவே இந்த கிரியா சாதகர் அந்த கேள்வியை கேட்டதால் நான் அந்த அளவிற்கு சொன்னதை கேட்டதை உங்களுக்கு ஒப்புவிக்கின்றேன். எனக்கு அந்தளவு நிலை இன்னும் நான் என்னுடைய பயிற்சியில் அடையவில்லை. ஆகவே அதுதான் யோகால் அவத்தை. இந்த அன்பருடைய கேள்விக்கு அவ்வளவும் உங்களுக்கு தாராளமாக காணும், உங்களுடைய பயிற்சியில் செல்லுங்கள். அடுத்ததாக நின்மல அவத்தை. இந்த நின்மல அவத்தை என்பதும் எங்களுடைய நிலைக்கு எட்டாத நிலை. சகலத்தில் தான் இதுதான் நடைபெறுகின்றது. இந்த உடலை வைத்துத்தான் இவையில்தான் நடக்கின்றன. ஆனால் அந்த நிலை ஞானியர்களுக்குரிய நிலை. அதாவது எங்களுக்கு மத்தியால் அவத்தை புருவ மத்தியில் ஒவ்வொரு நாளும் நிகழ்வது போல, ஞானியர்களுக்கும் மத்தியால் அவத்தை என்ற பெயர் இல்லை. அவர்களுக்கு நிகழும் விடயம் நின்மல அவத்தை. இந்த ஐந்து நிலைகளும் புருவ மத்தியில்தான் நிகழ்கின்றது. ஆனால் அவர்களுக்கு நிகழ்வது அதி உயர் நிலையில். அதைத்தான் நின்மல அவத்தை என்று பேராசிரியர் சொல்லி இருக்கின்றார். அதை சகலத்தில் சுத்த நிலை என்று சொல்லுவார் பேராசிரியர். அந்த நிலையில்தான் அந்த நின்மல அவத்தை ஆகிய ஐந்தாவது அதி உயர் அவத்தை நடைபெறுகின்றது. ஆகவே இந்த அவத்தைகள் என்றால், இந்த கீழால் அவத்தை, மேலால் அவத்தை என்றெல்லாம் பார்த்திருக்கின்றோம். கீழால் அவத்தை என்றால் கருவிகள் நீங்குகின்றன, மேலால் அவத்தைகள் என்றால் கருவிகள் சேருகின்றன என்று பார்த்திருக்கின்றோம். இந்த ஐந்து நிலையும் பார்த்திருக்கின்றோம். இவைதான் காரிய அவத்தைகளாக இருக்கின்றது. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம், காரண அவத்தைகளாக இருப்பது கேவலம், சகலம், சுத்தம். ஆகவே பேராசிரியர் என்ன சொல்கின்றார் என்றால், நாங்கள் கருவிகள் தானாகவே அடங்கி தானாகவே மீளுவதுதான் கீழால் அவத்தையும் மேலால் அவத்தையும். ஆனால் கருவிகளை நாங்களாகவே கருவிகளிலிருந்து வெளியேறினால் அதுதான் சுத்த நிலை. அதாவது நாங்கள் கருவிகளுக்குள் அகப்படாது, அந்த மாயைக்குள் அகப்படாது, அந்த உலகத்திற்குள் அகப்படாது, அதிலிருந்து வெளியேறிய நிலைதான் சுத்த நிலை. ஆகவே அது தானாகவே நீங்கினால் கீழால் அவத்தை மேலால் அவத்தை தானாகவே நீங்கிக் கூடினால், நீங்களாகவே அந்த கருவிகளை நீக்கினால், எங்களுடைய பொறிகளை நாங்களே பயிற்சி மூலம் எங்களுடைய வாழ்க்கை முறைகள் மூலம் எல்லாவற்றையும் சேர்த்து நீக்கினால் அது சுத்த நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்லும் என்று பேராசிரியர் கூறுகின்றார். இந்த சுத்த நிலையில் வரும் அவத்தை தான் நிர்மல அவத்தை. அந்த நிலையில் இருப்பவர்கள் யார்? ஞானிகள், அருளாளர்கள், அந்த நிலைக்கு சென்ற அருளாளர்கள். ஆகவே அதைத்தான் நிர்மல அவத்தை என்று சைவ சித்தாந்தம் விளக்கமாக கூறுகின்றது என்று பேராசிரியர் சொன்னார். அதைவிட இந்த நிர்மல அவத்த நிலை எங்களுக்கு சாதாரணமாக மத்தியால் அவத்தையில் நடைபெறும் நிலை, ஞானியர்களுக்கு நிர்மலை அவத்தையில் நடைபெறுகின்றது. ஆனால் இங்கு ஒரே ஒரு விடயம் ரெண்டு பேருக்கும் ஒரு இடத்திலேயே நடைபெறுகின்றது, அது புருவமத்தி. ஏன் புருவமத்தி? அங்குதான் சிவசக்தி நடனம், ஆன்மாக்களுக்கு தனித்தனியாக சிவன் திருநடனம் ஆடுகின்றார் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்தோம். ஆகவே ஞானியருக்கும் சிவனும் சக்தியும் தான், சாதாரண ஆன்மாக்களுக்கும் சிவனும் சக்தியும் தான். எங்களுக்கு நடப்பது மத்தியால் அவத்தை, ஞானியர்களுக்கு நடப்பது நின்மல அவத்தை என்று பேராசிரியர் சொல்கின்றார். அதைவிட இந்த நின்மல அவத்தையிலேயே இந்த ஐந்து நிலைகளையும் வைத்து அதை விளக்கப்படுத்துகின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். அதாவது நின்மல அவத்தையிலேயே நீங்கள் நனவு நிலையில் இருக்கலாம், கனவு நிலையில் இருக்கலாம், ஞானியர்கள் நாங்கள் அல்ல, உறக்க நிலையில் இருக்கலாம், அதற்கு மேலாக வந்து பேருறக்க நிலையில் இருக்கலாம், அதற்கு மேல் உயிர்ப்படக்கத்தில் இருக்கலாம் என்று அது சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த நிர்மல அவத்தையில் ஞானியர்கள் இந்த நிலையில் இருக்கும் போது அது எப்படி இருக்கும் என்றும் பேராசிரியர் சொன்னார். அதாவது இந்த ஐந்து நிலைகளும் அவர்களுக்கும் உண்டு, ஏனென்றால் அவர்களுக்கும் உடல் உண்டு, உடலில் இருந்துதான் இந்த இறுதி நிலையை அடையலாம். ஆனால் அவர்கள் நிர்மல அவத்தையில் கனவில் இருப்பது என்று சொன்னால் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் இந்த அருள் ஞானத்தை பொதுவாக பெற்றுக்கொண்டிருக்கும் நிலை என்கின்றார். அடுத்த நிலையை பார்க்கின்றார். அவர்கள் நிர்மல அவத்தையில் நனவில் இருக்கும் நிலையும் உறக்கத்தில் இருக்கும் நிலையையும் ஒன்றாக விளங்கப்படுத்தினார். அந்த ரெண்டு நிலைகளிலும் அவர்களுக்கு ஐயமாக இருக்கும் நிலையாம் ஞானியர்களுக்கு. அதாவது சரியா பிழையா, அந்த ஞானத்திலும் சரியா பிழையா என்ற நிலை. அதாவது அதை என்ன மாதிரி அவர் விளங்கப்படுத்துகின்றார் என்றால், என் செயல் ஆவது ஒன்றுமில்லை, எல்லாம் அவன் செயலே என்று அறிந்தாலும் முன்னை பழக்கத்தினால், அதாவது நாங்கள் சாதாரண ஆன்மாக்களாக இருக்கும்போது இருந்த பழக்கத்தினால், நான் செய்தேன் பிறர் செய்தார் என்ற தற்போதம் எழவே செய்யும். அதை மலவாசனை என்றும் சொல்கின்றோம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். ஆகவே அந்த நிலையில் இருக்கும் ஞானியர்கள்தான் அந்த நிர்மல அவத்தையில் கனவு நிலையிலும் உறக்க நிலையிலும் செயல்படும் விடயங்கள் அப்படியாக இருக்கும் ஞானியர்களுக்கு உண்டு என்று விளங்கப்படுத்துகின்றார். அதுக்கு அடுத்த நிலையாக நிர்மல அவத்தையில் பேருறக்க நிலை இருக்கின்றது. அந்த நிலையில்தான் ஞானியர்களுக்கு முற்றாக மலவாசனை முடிந்து அவர்கள் நான் எனது எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலை, இறுதியான நிலை, உயிர்ப்படக்கம், அதை துரியாதீதம் என்றும் சொல்லுவோம். அந்த நிலையைத்தான் அவர்கள் சிவனை போகிக்கின்றார்கள், சிவபோகத்தில் இருக்கின்றார்கள் என்று பேராசிரியர் அருமையாக விளங்கப்படுத்தினார். இது இந்த அன்பர் கேட்டபடியால் இந்த நிலையை நான் இன்று அவர் விளங்கப்படுத்தியதை சிறிது நேரம் அதை பார்த்து உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் எல்லோரும் அறிவு நிலையை பெற வேண்டும், ஆனால் அந்த அறிவு நிலையை அவர்கள் உடனடியாகவே நாங்கள் பயன்படுத்துவோம் என்பது சொல்ல முடியாது. இருப்பினும் ஒரு சாதகர் அந்த கேள்வியை கேட்டதால், நான் என்ன அறிந்தேனோ பேராசிரியரிடமிருந்து அதை உங்கள் எல்லோருக்குமே இன்று கொடுத்திருக்கின்றேன். இது கேட்டல் மாத்திரம்தான், அனுபவம் அல்ல. ஏனென்றால் யோகால் அவத்தையிலும் நான் இன்னும் அனுபவப்படவில்லை. நின்மல அவத்தை அதற்கு அடுத்த நிலை அதிலும் அனுபவப்படவில்லை. ஆனால் அறிவு திறனில் எடுத்திருக்கின்றேன் பேராசிரியரிடமிருந்து, அவர் கூறியதிலிருந்து. ஆகவே அதை எல்லா சாதகர்களுக்கும் அவர் கூறியபடியே கூறுகின்றேன். அது சொற்பிழைகள் இருந்தால் அவர் என்னை மன்னிப்பாராக. இப்போது இவற்றை நாங்கள் அறிந்துவிட்டோம். இந்த அவத்தைகளை இந்த அன்பருடைய கேள்வி மூலம் இவற்றை நாங்கள் படித்தவற்றில் எல்லாவற்றிலும் சேர்த்து பார்க்கின்றார் பேராசிரியர் ரீதியாக. அதாவது நாங்கள் இந்த ஆன்மீக அறிவை, இந்த அறிவு திறனை எடுத்து ஒளியை பெருக்கி ஆணவ மலத்திலிருந்து இருளிலிருந்து நீங்குகின்றோம் என்றெல்லாம் அடிப்படையில் பார்த்துவிட்டோம். அதை எந்த முறையில் நீங்குகின்றோம் என்று பார்த்தோம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடுதல். இதை அவர் இந்த நிலைக்கு ஞானியர்களின் நிலையை வைத்து விளக்கப்படுத்துகின்றார். அதாவது ஞானியர்கள் கேட்டல் நிலை என்று அவர்களுக்கு சொல்லும் போது இந்த நின்மல அவத்தையில் வைத்து அவர்களை காட்டுகின்றார். கேட்டல் நிலை என்று சொல்லும் போது அவர்களுடைய நின்மல அவத்தையில் அவர்கள் நனவு நிலையில் இருக்கும் நிலை என்கின்றார். அதுக்கு சைவ சித்தாந்த நிலை ஞானத்தில் சரியை. அடுத்ததாக சிந்தித்தல். நாங்கள் சிந்திப்பது வேறு, ஞானியர் சிந்திப்பது வேறு. ஞானியருடைய சிந்தித்தலில் அவர்கள் நின்மல அவத்தையில் ரெண்டு இடத்தில் நிற்கின்றார்கள் என்று சொல்லித்தந்தார். அதை சொன்னேன் சிறிது நேரத்திற்கு முன். ஒன்று கனவு நிலை, மற்றது உறக்க நிலை. இதை சைவ சித்தாந்தத்தில் ஞானத்தில் இருக்கும் கிரியை நிலை என்று சொல்கின்றார்கள். அடுத்தது தெளிதல். ஞானியர்களுக்குரிய தெளிதல் என்னவென்றால், ஞானத்தின் நிலையில் சைவ சித்தாந்த சொன்ன ஞான நிலையில் யோகத்தில் இருக்கும் நிலை, அதை நின்மல அவத்தையில் பேருறக்க நிலை என்று சொல்கின்றோம். நின்மல துரியம், பேருறக்க நிலை. அதே போல் இறுதி நிலையான நிட்டை கூடுதல், ஞானத்தில் இருப்பவர் ஞானிகளுக்கு ஞானத்தில் ஞானம், அதான் இறுதி நிலை. அந்த நிலையில் நின்மல அவத்தையில் வைத்தால் நின்மலத்தில் உயிர் படக்கம் அல்லது துரியாதீதம். இது சொல்லளவில்தான் நீங்கள் இப்போது எடுத்திருக்கின்றீர்கள். இதை நான் முதல் கூட அந்த அட்டவணையில் போடவில்லை. யோகால் அவத்தையே போட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் யோகமானவர்கள் அதை பற்றி தெரிந்திருக்கட்டும் என்று அதன் சுருக்கத்தை போட்டேன். நின்மல அவத்தையை பற்றி போடவே இல்லை. ஆனால் இன்று இந்த அன்பர் கேட்டபடியால், இவற்றை விளங்கப்படுத்தியபடியால், உங்களுக்கு தந்த அட்டவணையில் இந்த நின்மல அவத்தையுடைய நிலைகளையும் போட்டு மீண்டும் உங்களிடம் இந்த சத்சங்கத்துடன் அனுப்பி வைக்கின்றேன். அதை வைத்துக்கொண்டு இந்த சத்சங்கத்தை மீண்டும் கேளுங்கள். இதுதான் அவருடைய முதலாவது கேள்வி. இதற்கு நான் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். அதைத் தொடர்ந்து அவருடைய இரண்டாவது கேள்வி வந்திருக்கின்றது, எழுதி வைத்தேன். அவருடைய இரண்டாவது கேள்வி என்னவென்றால், ஐயா, சிற்றின்பம் பேரின்பம் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள், படித்திருக்கின்றோம், விளங்கி இருக்கின்றது. ஆனால் இந்த சிற்றின்பத்தில் நிற்கின்றோம், அதைத்தான் விரும்புகின்றோம், நானும் விரும்புகின்றேன். ஆனால் இந்த சிற்றின்பத்தை விட்டு விலத்த வேண்டுமென்றால் நாங்கள் பொறிகளை வெல்ல வேண்டும் என்றும் புரிந்துவிட்டது. ஆனால் என்னுடைய கேள்வி, நான் சிற்றின்பத்தில் இருந்து பேரின்பத்துக்கு நிச்சயமாக சென்று கொண்டிருக்கின்றேன் என்பது எனக்கு தெரிகின்றது. அதை எவ்வாறு உணர்வது? இது திரும்பவும் அனுபவத்தில் வர வேண்டிய விடயம். இருப்பினும் பேராசிரியர் சொன்ன விடயத்தை மாத்திரம் இங்கு கொடுக்கின்றேன். ஒவ்வொருவருடைய அனுபவமும் ஒவ்வொரு மாதிரி. இந்த இன்ப நிலையை நீங்கள் சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவருடைய உணர்வு நிலை ஒவ்வொருவராக இருக்கும். ஆனால் ஒரே விடயத்தை நோக்கி செல்லும். அதாவது பேராசிரியர் என்ன சொல்கின்றார் என்றால், இந்த ரெண்டு நிலையை பற்றி இந்த அன்பர் கேட்டபடியால், அதாவது ஒரு இன்பம் பெறுகின்றோம் என்றால், அவர் உலகியல் நிலையில் விளங்கப்படுத்துகின்றார், ஒரு இன்பத்தை நாங்கள் பெறுகின்றோம் என்றால் அந்த இன்பத்தை, அந்த பொருளை கண்டவுடன் நாங்கள் பெறுகின்றோமா என்று ஒரு கேள்வி கேட்கின்றார். அதற்கு உதாரணமாக ஒரு உணவு பண்டத்தை எடுக்கின்றார், தனக்கு விரும்பிய ஒரு உணவு பண்டம். அந்த உணவு பண்டத்தை தான் கண்களால் பார்த்தவுடன் அதில் தனக்கு இன்பம் வந்துட்டுதா என்ற கேள்வி எழுப்புகின்றார். நிச்சயமாக இல்லை. நாங்கள் அந்த உணவு பண்டத்தையே ஏதாவது ஒரு பெயரை எடுப்போம், சாக்லேட் என்று எடுப்போம். எங்களுடைய வகுப்புக்கு நாங்கள் ஒரு சாக்லேட்டை கண்டவுடன் அதை சாப்பிட்டால் இன்பம் என்று தெரியும், ஆனால் உங்களுக்கு முன்னால் ஒரு சாக்லேட் இருக்கும் போது நீங்கள் அந்த இன்பத்தை உணரலாமா? இல்லை. எப்போது அந்த முழுமையான இன்பத்தை உணரலாம்? அதை சாப்பிட்டால்தான் உங்களுக்கு அந்த இன்பம் முழுமையாக கிடைக்கும். ஆகவே ஒரு பொருளை அறிந்தால் மாத்திரம் உங்களுக்கு இன்பம் கிடைக்காது என்று மிகவும் சாதுரியமாக நிறுவுகின்றார் பேராசிரியர். ஆகவே அந்த இன்பத்தை எப்படி கிடைக்கும் என்று சைவ சித்தாந்த முறையில் அவர் சொல்கின்றார் என்றால், அந்த இன்பத்தில் நாங்கள் அழுந்தி நிற்க வேண்டும் என்று சொல்கின்றார். அழுந்தி என்று சொன்னால் அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். பார்த்தால் போ மாத்திரம் உங்களுக்கு அந்த இன்பம் கிடைக்காது. அது அவருடைய உதாரணம். ஆகவே இந்த அழுந்தி நின்றால்தான் முழுமையான இன்பம் கிடைக்கும் என்று இது சிற்றின்பத்திற்கு ஒரு உபமானம் சொல்கின்றார். அதே போல்தான் பேரின்பத்திற்கு இப்போது வந்தோம் என்றால், இந்த அன்பருடைய கேள்வியை வைத்து, ஒவ்வொருவரும் பேரின்பத்தை நாடுகின்றோம், ஆனால் முழுமையாய் அடைவது இறுதி நிலை. அது ஒருவருக்கும் ஞானத்தில் ஞான நிலையில்தான் அது முழுமை பெறுகின்றது. ஆனால் அவ்வழி செல்லுகின்றோம். அவ்வழி செல்லும் போது பேரின்பத்தில் கூட இறுதி நிலை என்னவென்றதைத்தான் நாங்கள் மெய்யுணர்கின்றோம். முதலாவது, அதாவது இறைவன்தான் எல்லாவற்றையும் இயக்குகின்றான், செய்கின்றான், நாங்கள் ஒன்றுமே இல்லை. இதை கேட்டலில் வைத்திருக்கின்றோம், கேட்டுவிட்டோம். நன்றாக இதை சிந்திக்க வேண்டும், தெளிய வேண்டும். ஆனால் இந்த நிலையில் இருக்கும் போது, நாங்கள் இந்த நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது முடிவு என்ன என்பது ஓரளவு புரிந்து விட்டது. ஆகவே இது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் மூலமாக அந்த நிலைக்கு நாங்கள் போகலாம் என்று பேராசிரியர் சொல்கின்றார். இருப்பினும் நிட்டை கூறுவதென்றால், அந்த இறுதியாக இவற்றை செய்பவன் இறைவன் என்று தெரிந்து கொண்டோம் துவக்கத்திலேயே, கேட்டல்லேயே இறுதி நிலைக்கு போய் அதில் முழுமையாக அழுந்தினால்தான் பதிஞானம். அந்த இடத்தில்தான் இறைவன் வந்து உங்களை தூக்கிச் செல்வார். இந்த வழி நின்று நீங்கள் தெளிவு நிலைக்கு போனால் கூட அந்த நிலையிலேயே இருக்க வேண்டியதுதான். அது வாசனை காரணமாக உங்களை மேலே போக விடாது. அங்கேயும் ஒரு தடுப்பு. ஆகவே நீங்கள், அதாவது நாங்கள் அந்த நிலையை அடையும் போது அதில் அழுந்த தெரிய வேண்டும். அதற்குரிய உதாரணம்தான் அவர் பொருட்களில் தந்திருக்கின்றார். ஒரு சாக்லேட்டில் எங்களுக்கு இன்பம் கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் அதை சாப்பிட்டு அதில் அழுந்தி நின்று அதை சாப்பிட்டு முடிக்க வேண்டும். அதேபோல் இறைவன்தான் இந்த பேரின்பத்தை தருகின்றான் என்பதை கேட்டால் சிந்திக்க வேண்டும், சிந்தித்தால் தெளிய வேண்டும், தெளிந்த பின் இறைவனை நோக்கி அழுந்த வேண்டும். இந்த அழுத்தி நிலை, அதாவது இந்த அழுந்தல் நடைபெறும் போதுதான் உங்களுக்கு அந்த முற்றாக அந்த பேரின்பம் கிடைக்கின்றது. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு, இந்த நிலைகளை நாங்கள் அதில் கடக்க வேண்டும். அது கடக்கும் போது எங்கெங்கு நாங்கள் இப்போ இருக்கின்றோம் என்பது அந்தந்த ஆன்மாவுக்குத்தான் தெரியுமே தவிர ஒளிப்பார்வைக்கு புரியாது. அதுதான் உங்களுடைய கேள்விக்குரிய பதில். ஆகவே இந்த இன்பத்தை நீங்கள் கேட்டபடியால் அதற்குரிய பதிலை இந்த முறையில் பேராசிரியர் தந்த சில விளக்கத்தை உங்களுக்கு தந்து, அதில் மேலதிகமாக எங்களுடைய நிலையிலிருந்து புரியக்கூடிய வகையில் அதை கூறினேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. இன்னொரு அன்பர் ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார். அவருடைய கேள்வியை எழுதி வைத்தேன் இங்கே. எல்லாம் இன்று காலையில் தான் வந்து சேர்ந்தது. அதாவது அவர் என்ன கேட்கின்றார் என்றால், நாங்கள் ஒரு செயல் ஆற்றும் போது, அவருடைய கேள்வி, நாங்கள் ஒரு செயல் ஆற்றும் போது அந்த செயல்களை வினைகள் தடுக்குமா? அது ஒன்று. அடுத்த கேள்வி, அந்த செயல்கள் எதனால் தடுக்கப்படும், வினைகள் தடுக்கப்படும் என்று? ஏனென்றால் அவர் என்ன உதாரணம் சொல்கின்றார் என்றால், தன்னுடைய பையன் பரீட்சைக்கு படித்து கொண்டிருக்கின்றான், நன்றாக படிக்கின்றான் நான் பார்க்கின்றேன். இந்த கிரியா யோக சத்சங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் குடும்பமாக. அவனை காலையில் எழும்பி படியுங்கள் என்று சொன்னோம் நானும் மனைவியும். அவன் படித்தான். ஆனால் பரீட்சைக்கு சென்றுவிட்டு வந்தபோது, செல்லும் போது சொன்னான், தான் படித்திருக்கின்றேன் நன்றாக அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலும் எழுந்தி படித்தேன், அது பிரம்மமுகூர்த்த நேரம், அதாவது எங்களுடைய குணம் ஓங்கி இருக்கும் நேரம், சத்துவ குணம், அதில் படித்தேன், தெளிவாக இருந்தது. ஆனால் போய் பரீட்சையிலிருந்து எழுதும் போது நான் தவற விட்டு விட்டேன் சரியாக எழுதுவதை என்று சொல்லி தங்களுக்கு சொன்னதாகவும், அதற்கு அவர்கள் பரவாயில்லை, அடுத்த முறையும் நீ படி எழுது, அதன் மூலம் நீ பரீட்சையில் நன்றாக செய்யலாம் என்று ஆறுதல் சொன்னதாகவும் இந்த அன்பர் சொல்லி, அது ஏன் அப்படி நடந்தது என்பது இந்த அன்பருடைய கேள்வி. ஏனென்றால் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் கிரியா யோகத்தில் சொல்லி இருக்கின்றீர்கள், பிரம்ம முகூர்த்தத்தில் எதை செய்தாலும் அது அறிவுக்குள் அடக்கமண்டு ஏன் அங்கு பிழைத்தது என்பது அவருடைய கேள்வி. இங்குதான் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்தம் என்பது இயற்கையில் சத்துவ குணம் மேலோங்கிய நேரம், அதுதான் உடலிலும் நடக்கின்றது என்பதும் உண்மை. ஆனால் இந்த பையனை பொறுத்தவரையில் நான் கொடுக்கக்கூடிய விளக்கம், சைவ சித்தாந்தத்தில் படித்ததை வைத்து எல்லாம் சரியாகத்தான் நடந்தது, இயற்கை மாறவில்லை, சத்துவத்தில் தான் அதிகாலையில் இருந்தது. அந்த பையன் சத்துவ குண நேரத்தில் இருந்து படித்தான். ஆனால் பெற்றார்களே, அவர் அதற்கு முதல் இரவு எப்படி இருந்தார்? அவருக்கு போதுமான அளவு நித்திரை கிடைத்ததா, அல்லது வேறு அலுவல்களில் இருந்தாரா? சத்துவ குணம் இருக்கும் நேரத்தில் படிக்கின்றேன் என்று இரவு முழுக்கலும் நித்திரை முழித்து விட்டு வேறு அலுவல்களில் காலையில் எலாம் வைத்து எழும்பி அந்த சத்துவ குண நேரத்தில், அதாவது இயற்கை சத்துவமாகவும் உடல் சத்துவமாகவும் இருக்க வேண்டிய நேரத்தில் எழும்பி படித்த பிள்ளைக்கு அது அவருடைய பரீட்சையில் ஞாபகத்திற்கு வராது, அவர் அதில் திறமையாக செய்யவில்லை என்றால் அதற்குரிய ஒரே ஒரு காரணம் எங்களில்தான் அந்த பிழை இருக்கின்றது. அந்த பிள்ளை இரவில் நித்திரை இல்லாமல் இருந்திருக்கலாம், பரீட்சையை யோசிச்சுக்கூட படுத்திருந்திருக்கலாம், நித்திரை இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது வேறு காரணத்துக்காக நித்திரையை இழந்திருக்கலாம். ஆனால் காலையில் எழும்பியது உண்மை, நீங்கள் தான் எழுப்பிவிட்டீர்கள் உங்களுடைய பிள்ளையை, அவர் படிக்க மேசையிலிருந்து படித்ததும் உண்மை. ஆனால் அந்த உடலில் இருக்கும் அந்த ஆன்மா, உங்களுடைய பிள்ளை, அந்த நித்திரையை அவர் எடுக்காவிட்டால் இருந்தால் அந்த நேரத்தில் அவர் தமோ குணத்தில் அவருடைய ஆன்மா இருந்திருக்கும், அதை நீங்கள் உணரவில்லை. ஆகவே இயற்கை சத்துவ குணத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய உடலுக்குரிய ஓய்வுகளை சரியாக கொடுக்காது ஏதோ ஒரு காரணத்தால், அது இந்த காரணம் என்பது இங்கு அறிவது முக்கியமல்ல, அந்த பிள்ளை காலையில் எழும்பி படித்திருந்தாலும் அது சத்துவ குணத்துக்குரிய நேரமாக உடலுக்கு இருக்கும் என்றாலும், ஆனால் அவருடைய உடல் சரியான தளர்ச்சியில் இருந்தபடியால் அவருடைய நிலை, அதான் குணங்கள் என்று படித்திருக்கின்றோம், அவருடைய நிலை தமோ குணத்தில் இருந்திருக்கும். ஆகவே அவருடைய கிரகிக்கும் தன்மை நீங்கள் எதிர்பார்த்தது போல நடக்காது. ஆகவே இந்த குணங்களை நாங்கள் கவனமாக அவதானிக்க வேண்டும். அண்டத்தில் இருப்பதுதான் புண்டத்திலும், அண்டத்திலும் முக்குணங்கள் உண்டு, புண்டத்திலும் முக்குணங்கள் உண்டு. ஆனால் அண்டத்தில் மூன்று குணங்கள் இருக்கும் போது அதே நேரத்தில் பிண்டத்திலும் மூன்று குணங்கள் இருக்க வேண்டுமென்றால் பிண்டம் ஆகிய நாங்கள் அந்த வழி நிற்க வேண்டும். இரவு நித்திரையை தொலைத்துவிட்டு காலையில் எழும்பி நாளிலிருந்து 6 மணி வரையும் படித்துவிட்டு டெஸ்டில் போய் பாஸ் பண்ண வேண்டுமென்றால் நடக்கக்கூடிய காரியமா என்பது என்னுடைய பதில். பெற்றோர்களே, ஆகவே அதை நீங்கள் அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். காலையில் அவர் எழும்பி படித்தது உண்மை, அதன் வழி உங்களுடைய சொல்ல கேட்டு நீங்கள் எழுப்பியவுடன் எழும்பியிருந்து படித்தது உண்மை. இரவில் அவருடைய தூக்கத்திற்கு என்ன நடந்தது என்பது என்னுடைய கேள்வி. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். இப்போது இரவினையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். இரவினையா,
மன்னிக்க வேண்டும். இறைவனையா, சுயினம் காரணமாக பேச முடியவில்லை, உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம்.
நன்றி, உள்வாங்கிக் கொண்டிருங்கள் அம்மா. நல்ல செய்தி கிடைத்தது, ஆனால் உள்வாங்கியது மிகவும் சந்தோஷம். அப்படியே மியூட்டில் இருங்கள். இப்போது கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்தி ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமா,
ஓம் சிவாய நமா.
வழக்கம் போல சத்சங்கம் இன்றைக்கும் நல்ல ஒரு ஆழ்ந்த கருத்தை பாபாஜினுடைய அருளால சைவ சித்தாந்தத்திலேருந்து கேள்வி கேட்டு சைவ சித்தாந்தத்திலேருந்து பதிலையும் நமக்கு பெற்றிருக்கிறோம். கீழாள அவத்தையும் மேலாள அவத்திக்கும் உள்ள அது ரொம்ப ஒரு ஆழ்ந்தமான கருத்து. அது ஒரு மனிதனுடைய இயக்கத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஞானத்துக்கு ஒரு முக்கியமான பெரிய ஒரு விஷயம். அது ஞானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல வந்து நம்ம முரண்பாடு பிடிக்காம அதை கொஞ்சம் கொஞ்சமா நவுத்தி கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. அப்படியெல்லாம் நவுத்த முடியாது, தொப்புன்னு அப்படி நவுத்த முடியாது. தொப்புன்னு நவுத்துனா மண்டை உடஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா நவுத்தணும்னு சொல்றாங்க. அத மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கருவி மூலியமா அதை வெல்லணும்னு சொல்றாங்க. இது சைவ சித்தாந்தத்தை சொன்னதுதான். ஏன்னா இது வந்து பிறவிதோட நடக்கிறது. பல பிறவியிலையும் ஒவ்வொரு ஆன்மா அந்த செயலை செஞ்சுட்டு வருது. அது காமமா இருந்தாலும் ஆசையா இருந்தாலும் பிறர் பொருள் மேல ஒரு பற்று வைக்கிறதா இருந்தாலும் அது பல பிறவியில அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கனால ஒரே பிறவியில அதை வந்து சரிப்படுத்த முடியாது. ஆனா இந்த பிறவியில மனித பிறவி கிடைச்சி நமக்கு ஞான வழி மூலமா அந்த சைவ கிரியா யோகம் பயிற்சி பண்ணி சைவ சித்தாந்த கருத்துக்களை வாங்கிட்டு வரக்குள்ள அதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பயிற்சி மூலியமா அதை வெல்லலாம் என்றத நல்லா சிறப்பா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில அதுக்கு நீங்க தகுதி உடையவராகவும் இருக்கிறீங்க. அதோட மட்டும் இல்ல, இந்த சத்சங்கம் உங்களுக்கு வந்து சைவ சித்தாந்தத்துல கிடைக்கிற ஒரு உத்தியை விட உங்களுக்கு எளிய முறையில கிடைக்குதுன்னு நான் சொல்லணும். அது ஒரு சிறப்பு உங்களுக்கு. சைவ சித்தாந்தத்துல அப்படி கிடைக்காது. அது ஒரே பாடமா தான் கொண்டுட்டு வருவாங்க. இடையில எல்லாம் இந்த மாதிரி சொல்ல முடியாது. அது அப்படிதான் நடத்தி ஆகணும். அந்த ஸ்கோட்ஸ் அப்படி நம்ம பாபாஜி இந்த கிரியா யோகத்துல இந்த சத்சங்கத்துல உங்களுக்கு எடுத்த கேள்விக்கு எடுத்த பதில் கிடைச்ச பதில் என்ற அளவுல நம்ம பயிற்சி கட்டுட்டு வரோம். அது ரொம்ப பெரிய நன்றியான விஷயம். அதுக்கு பாபாஜிக்கு நன்றி சொல்லி இன்னும் இந்த சத்சங்க சிறப்படைய பாபாஜிய பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம,
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி காத்தி சார், அதை மிகவும் மேலதிகமாக அதை விளங்கப்படுத்தினீர்கள். அது மிகவும் அற்புதம் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். இருப்பினும் இந்த அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். பல முறை நான் இதை சொல்ல வேண்டுமென்றே தணிக்கவில்லை. பல முறை அவத்தைகளை பற்றி இந்த சத்சங்கங்களில் பேசியிருக்கின்றோம் ஒவ்வொரு நிலைகளில். ஆனால் இது கடைசி சத்சங்கத்தில் இறுதி நிலை வரைக்கும் அவர்களை அவத்தையில் கொண்டே விட்டபடியால் அவர் அடுத்த நிலையை கேட்டுவிட்டார். அது கேட்டதும் அவருடைய நான் நினைக்கவில்லை, அவருடைய அறிவு திறனினால்தான் அதை கேட்டிருப்பார் என்று நான் போட்ட அட்டவணையில் அது ரெண்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடியில். யோகால் அவத்தையும் நின்மல அவத்தையும் அதற்குரிய விளக்கங்கள் இல்லை. ஆகவே அதை கேட்டிருக்கின்றார். ஆகவே பேராசிரியருடன் உதவியுடன் அந்த அட்டவணையை மீண்டும் மீளாய்வு செய்து அது அந்த விடயத்தை நான் அங்கு தந்து விடுகின்றேன். அதை நீங்கள் சத்சங்கத்தை கேட்டு உணர்ந்து கொள்ளுங்கள். இதற்கு நாங்கள் எல்லோருமே பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் என்னுடைய வித்யா குருவாகிய எங்களுடைய சைவ சித்தாந்த பேராசிரியருக்கும் நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமா.